நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, சமீபத்தில் நம்ம வானொலி நிலையத்துக்கு மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஏ செல்வராஜ் அவங்க வந்திருந்தாங்க. இவங்க நம்மோட இயற்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது மரங்கள், வனங்கள், வனவிலங்குகள் இதையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பேசுனதுலேருந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஒன்று பாம்புகளை பற்றி, இன்னொன்று யானைகளை பற்றி. இப்போ சாதாரணமாக விலங்குகள் அப்படின்னு சொல்லும்போது காடுகளில் சுதந்திரமாக இருக்கக்கூடிய விலங்குகளையும் பார்க்குறோம். அதே சமயம் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்டு அவர்களுடைய சில வேலைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற விலங்குகளையும் பார்க்குறோம். இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா யானைகளை பற்றி சொல்லணும். யானைகள் பார்க்குறதுக்கு உருவத்தில் பெரிய விலங்காக இருந்தாலும் மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்கிறத பார்க்குறோம். தென்னிந்தியாவில் யானைகள் பெரும்பாலும் தெய்வத்தினுடைய அம்சமாக நினச்சி வணங்கப்பட்டாலும் பழக்கப்படுத்தப்படாத காட்டு யானைகள் ஊருக்குள்ளே வரும்போது அந்த யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் மோதல்கள் நிறைய ஏற்படுது. இந்த மோதல்கள் ஏற்பட என்ன காரணம், இதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் செல்வராஜ் அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யானைகளுடைய இயல்பு, அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி முதல்ல நமக்கு செல்வராஜ் அவங்க சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்போம்.
யானைகள் தான் நம்ம பூமியில் வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம். யானைகள் வந்துட்டு பொதுவாக ஒரு ஆதார விலங்குன்னு சொல்லுவாங்க, கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு. யானைகள் இந்த சுற்றுச்சூழல்லையும் வனங்களை பாதுகாக்கிறதுலையும் வன உயிரினங்களை பாதுகாக்கிறதுலையும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விலங்கு. இப்போ பல்வேறு காரணங்களால் இந்த யானைகள் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. ஒரு காரணம் மக்கள் தொகை பெருக்கம், இன்னொன்று குளோபலைசேஷன், அர்பனைசேஷன், காடுகள் அழிப்பு அப்படிங்கிற பல காரணங்களால் இந்த யானைகளுடைய வாழிடங்களும் அதனுடைய வழித்தடங்களும் வந்துட்டு நம்மளுடைய மனிதர்கள் வந்துட்டு ஆக்கிரமிச்சிக்கிறதுனாலையும் யானைகள் போய் வரக்கூடிய வழித்தடங்கள்னு சொல்லக்கூடிய காரிடார் பகுதிகளில் ரிசார்ட்ஸு, ஹோட்டலு, காலேஜ், ஸ்கூல்ஸ் இப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து அதனுடைய இடங்களை நம்ம வந்து ஆக்கிரமிச்சிக்கிறதுனால யானைகள் வழியின்றி மனிதர்கள் வாழக்கூடிய இருப்பிடங்களுக்கும் மனிதர்கள் விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளுக்கும் உணவு தேடி தனியே தேடியும் வருது. இதனால் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையே ஒரு பிரச்சனையான மோதல் ஏற்படுகிறது. இந்த மோதல் சமீப காலமாக நம்ம தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படித்தோம்னா யானை மோதல் பிரச்சனை இல்லாமல் ஒரு பேப்பரை நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்தியாவினுடைய சமீப ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே அதிகமான யானைகள் இறப்பில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய மாவட்டமாக கோவை மாவட்டம் திகழ்கிறது. ஏன்னா இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 14 பேர் வந்துட்டு யானைகள் மோதலுக்காக உயிரிழந்ததாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆக்கிரமிப்புகள் தான் முக்கிய காரணம். யானைகள் ஒரு காலத்தில் மிக அதிகமான எண்ணிக்கையில் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளால் யானைகள் வந்துட்டு பல விதமான நோய்களாலும் சரி, மனிதர்களுடைய இடர்பாடுகளாலும் சரி, வயல்வெளிகளுக்கு வரக்கூடிய யானைகளை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன் வச்சு கொள்றதுனாலையும் யானைகள் பெரும்பாலும் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய இறக்கவும் நேரிடுது. யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படும் மோதலில் சில சமயங்கள் மனித உயிர்களும் உயிரிழக்க நேரிடுது. இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று உணவு, இன்னொரு தண்ணீர், இன்னொன்று இடம். இந்த மூன்று விஷயங்கள் தான் யானைகள் போராடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் யானைகளை நம்ம பாதுகாக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்காலத்தில் யானைகளை வந்துட்டு நம்ம போஸ்டர்லேயும் படங்கள்லேயும் சினிமாக்கள்லேயும் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ நம்ம எப்படி டைனோசரஸை அழிச்சிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ, எப்படி சிவங்கை புலியை அழிச்சோமோ 1952, அதே மாதிரி யானைகளையும் நம்ம இந்த பூமியிலேருந்து அழிச்சிட்டு யானைகளுடைய படங்களையும் எலும்புகளையும் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு வேண்டியதாக இருக்கும். இப்படி இந்த பிரச்சனைகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா யானைகளுக்கும் மனிதர்களுக்கான மோதலை வந்துட்டு குறைக்கிறதுக்கு வனத்துறையும் சரி, சில தன்னார்வ நிறுவனங்களும் சரி பல விதமான முயற்சிகளை எடுத்து வருது. இருந்தாலும் எந்த முயற்சியும் கை கொடுக்கறதில்ல. யானைகளும் வந்துட்டு இருக்கக்கூடிய உயிரினங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம். அதான் ஆதார உயிரினம் சொல்கிறோம். எப்படி இது ஆதார உயிரினம் சொல்லணும்னு பார்த்தா, யானைகள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காடுகள் நிறைந்த பகுதியில் தான் வாழும். நல்ல வளமான காட்டை பராமரிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது சார்ந்து பல விதமான உயிரினங்கள் இது சார்ந்து இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு யானைகள் வந்துட்டு ஒரு காட்டுப்பகுதியில் நடந்து போகுது அப்படின்னா அதனுடைய இயல்பு வந்து சும்மா இருக்காது. பக்கத்தில் இருக்கிற மரங்களில் ஒடிச்சு போடுறது, அதில் கொஞ்சம் கூடிய தலைகளை சாப்பிட்டு உணவு எடுத்துக்கும், மீதி அப்படியே விட்டுட்டு போயிடும். இப்போ அந்த யானைகள் போன பகுதியில் பின்தொடர்ந்து வரக்கூடிய மற்ற விலங்குகளான காட்டு எருமை, மான்கள், சிறிய விலங்கான முயல், இதெல்லாம் வந்துட்டு அந்த உணவு வந்து எடுத்துக்கும். இதெல்லாம் மரம் ஏறி பெரிய தலையெல்லாம் பிடிச்சி சாப்பிட முடியாது இல்லைங்களா. அதனால் இது ஒடிச்சு போகிற கிளையில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடும். அப்படி வந்து மற்ற உயிரினங்களுக்கு இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வறட்சி காலங்களில் யானைகளுக்கு வந்துட்டு மற்ற விலங்குகளுக்குமே தண்ணீர் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் யானைகளுக்கு வந்து நுகர்வு சக்தி அதிகம். தன்னை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கே தண்ணீர் இருக்குங்கிறது யானையால் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இருக்குது. அதனால் யானைகள் அந்த 5 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கே தண்ணி இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிடும். அதாவது ஆற்று படுகைகள் இருக்க பகுதிகளை போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மணலை தோண்டி நிலத்தடி நீரை வந்துட்டு அதை எடுத்து குடிக்கும். குடிச்சிட்டு அதை விட்டுட்டு போகக்கூடிய தண்ணியை வந்துட்டு மற்ற விலங்குகளான மான், முயல், குரங்குகள், மற்ற விலங்கு எல்லாமே வந்துட்டு அதில் தான் தண்ணி எடுத்து குடிக்கும். இந்த மாதிரி பல உயிரினங்களுக்கு யானைகள் வந்து முக்கியமாக வந்து இடம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை முளைக்கணுன்னா கண்டிப்பாக சூரிய ஒளியும் நல்ல ஒரு ஈரப்பதமும் தேவை. நல்ல ஒரு காடு, அடர்ந்த காடு அப்படின்னா ஈரப்பதம் கிடைக்கும், சூரிய வெளிச்சம் கிடைக்காது. அதனால் விதைகள் முதைக்காமல் போகும். இப்போ காட்டுக்குள்ளே யானைகள் போகும்போது கிளைகள்லாம் உடைச்சி விடுறதுனால சூரிய வெளிச்சம் படும். அப்படிங்கும்போது நிறைய விதைகள் நிறைய முளைக்கும். அங்கே ஒரு நல்ல ஒரு இயற்கை அமைப்பாக பாதுகாக்கப்படுது இந்த மாதிரி யானைகள்னால. இப்படி வந்து உதவுறதுனால தான் யானைகளை வந்துட்டு நம்ம ஒரு ஆதார உயிரினம், கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு யானைக்கு வந்து ஒரு நாளைக்கு உணவு தேவை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 250 கிலோ பசுமை தீவனங்கள் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 100-150 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். அந்தளவுக்கு பெரிய உயிரினம். இதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அது வந்து காட்டில் பல இடங்களில் நடந்து திரிஞ்சு அந்த உணவு வந்து சேகரிச்சுக்கும். சேகரிச்சுட்டு குறைஞ்ச நேரமே வந்துட்டு அது உறக்கத்தில் இருக்கும். இந்த யானைகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வந்து அதிகமான யானைகள் இருக்கக்கூடிய. மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அதிகமான யானைகள் இருக்குது. இப்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த 3 மாவட்டங்களும் வரும். இந்த 3 மாவட்டங்களும் ஒருங்கிணைந்த பகுதிகளான முதுமலை, வயநாடு, பண்டிப்பூர், நம்ம சத்தியமங்கலம், நம்ம கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் வரும். இதை வந்து யானைகள் வந்து ஒரு சுழற்சியாகவே பயன்படுத்துது. ஒரு வருஷத்துக்கு ஒரு யானை வந்து பார்த்திங்கன்னா 620 கிலோமீட்டர் வந்துட்டு வலசை போகும். இந்த வலசை காலங்களில் அதுக்கு ஏற்ற இடத்துல வந்துட்டு அது வந்து அதனுடைய உணவு தேவை அங்கங்கே எங்கே கிடைக்குங்கிறது அந்த யானைகள் வந்து நிர்ணயித்து வச்சுருக்கோம். அந்தந்த காலங்களில் அந்த யானைகள் வந்துட்டு அந்த வழியாக வந்து சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பகுதிக்கு வந்து யானைகள் பொதுவாக எந்த காலங்கள்லாம் பார்க்கலான்னா இந்த மழைக்காலங்கள் முடிஞ்ச உடனே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் யானைகள் வந்து பொதுவாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டம், சத்தியமங்கலம் வனப்பகுதி, மேட்டுப்பாளையம் வனப்பகுதி இந்த பகுதியிலாம் வந்துட்டு வலசை வரும். அந்த நேரங்களில் தான் வந்துட்டு மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சில நேரங்களில் நம்ம இறக்க நேடுது. அதுக்கு இன்னொரு காரணம் சரியான விழிப்புணர்வு இல்லாதது. பொதுவாக மக்கள் வந்துட்டு இரவு நேரங்களில் காட்டு பகுதியில் செல்கிறதும், பொதுவாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதான முதியவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்கள் அதை வந்து சமாளித்து தப்பிச்சு வந்துடுறாங்க. வயதானவங்க காட்டு வேலை செய்யும் போதும் விவசாய தொடர்பான வேலைகள் செய்யும் போதும் அதை கண்டுக்கொள்ளாமல் இருக்கும்போது யானைகள் வந்து சில நேரங்கள் தாக்க நேரிடுது. இப்போது விவசாயிகள் வந்து பொதுவாக இந்த காடுகளை ஒட்டி உள்ள பகுதிகளில் யானைகளுக்கு விருப்பமான பயிர்களை தான் பயிர் செய்கிறாங்க. அதுதான் முக்கிய காரணம். யானைகளை வந்துட்டு அந்த விவசாய நிலங்களுக்கு கவர்ந்து இருக்கக்கூடிய பயிர்களான ராகி, சோளம், மக்காச்சோளம், நெற்பயிர், வாழை இதெல்லாம் அந்த யானைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பயிர்கள். இதை பயிரிடுறதுனால யானைகள் என்ன பண்ணுன்னா அதிகமான ஊட்டச்சத்து நிறைந்த பயிர்களை பயிரிடுறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி யானைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200-250 கிலோ தீவனம் தேவைப்படுது. இந்த தீவனத்தை அதை எடுத்துக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து தான் அவ்வளோ உணவு எடுத்துக்குது. இப்போ யானைகளுடைய குணாதிசயங்கள்லையும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்லும் போது யானைகளுடைய குணாதிசயங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போது அந்த யானைகள்லாம் வந்துட்டு நம்மளை மனிதர்களை விட சிறந்து சிந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானைகளுக்கு வந்துட்டு அந்த 16 மணி நேரம் சுற்றி எடுக்க முடிய உணவை ஒரு விவசாய நிலங்களில் பூந்துச்சுன்னா அது வந்து 4-5 மணி நேரத்தில் நல்ல சுவையான ருசியான ஊட்டச்சத்து உள்ள உணவு எடுத்துக்குதுங்க. அதுக்காக அது வந்து பல விதமான பிரச்சனைகளையும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்குது. இப்போ விவசாயிகள் வந்துட்டு அந்த பயிர்களை சுற்றியும் குழி தோண்டிருந்தாலுமே சரி, இல்லை மின்சார வேலி அமைச்சிருந்தாலும் சரி, என்ன பண்ணுதுன்னா யானைகள் புத்திசாலியாக என்ன பண்ணுதுன்னா மரக்கிளைகளை உடைச்சி அந்த மின்வேலி மேலே போட்டு அமுத்திட்டு அந்த கிளை மேலே காலை வச்சு உள்ளே ஒரு யானை வருதுங்க. இல்லை குழி போடுறாங்க என்ன பண்ண, குழி தந்ததுனால மண்ணை வச்சு தள்ளி அது ஒரு யூ ஷேப்பில் ஆக்கிட்டு கீழே இறங்கி மேலே ஏறி விளைநிலங்களுக்கு வந்து பயிர் சேதப்படுது. இந்த மாதிரி யானைகளுடைய பண்புகள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் விவசாயிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுன்னா, அந்த யானைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ள பகுதியில், வனப்பகுதியை ஒட்டி உள்ள பகுதியில் இந்த யானைகள் சாப்பிடக்கூடாத பயிர்களை பயிர் செய்யணும். அதாவது மிளகாயெல்லாம் பொதுவாக யானைகளுக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு பயிர், அந்த மாதிரியான பயிர்களையும் சில பயோஃபென்சிங்னு சொல்லக்கூடிய வேலிகளையும் அங்கே போடலாம். அதாவது இந்த கற்றாழை முள்வேலிகள் அங்கே வந்து அமைக்கிறதுனால யானைகள் வந்துட்டு அது கொஞ்சம் தடுக்கப்படும். நம்மளுடைய பயிர் செய்யும் முறையை வந்து அங்கே மாற்றிக்கணும், அங்கே ஏற்ற மாதிரி யானைகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகளான காட்டு பன்றிகளும் பிரச்சனை ஏற்படுத்தும், மான்களும் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து காரணம் அங்கே கூடிய பயிர் செய்யும் முறை தான். அந்த பயிர்களை வந்து நம்ம மாற்றி தான் பயிர் செஞ்சால் மட்டும்தான் இதை வந்து தடுக்க முடியும். இந்த காரணங்களுக்காக தான் வந்துட்டு யானைகளுக்கும் நம்மளுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுது. அப்போ வந்துட்டு அந்த யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படும் மோதலில் தான் சில நேரங்கள் யானைகள் இறக்க நேரிடுது, சில நேரங்களில் மனிதர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நம்ம கோயம்புத்தூர் பகுதியிலையும் சரி நீலகிரி பகுதியிலையும் சரி சில யானைகள் வந்துட்டு மின்சாரம் தாக்கி இறந்துருதா கேள்விப்பட்டிருப்போம். இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுக்காக வருதுன்னா, பொதுவாக மின்வேலிகள் அமைக்கும்போது சோலார் வேலிகளுக்கு மட்டும்தான் வந்துட்டு பர்மிஷன். அது வந்து சில குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டும்தான் பாய்ச்ச வேணும், அதாவது நேரடியாக கரண்ட்டை வந்துட்டு நம்ம அந்த இதுக்கு கொடுக்கூடாது. சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சோலார் கரண்ட் கொடுக்குறதுனால இது வந்து யானைகளை விரட்டுறதில்லை அப்படிங்கிறதுக்காக நேரடியாக மின்கம்பங்கள்லேருந்து கரண்ட்டை கொண்டு வந்து அந்த மின்வேலிகளை பொருத்திடுறாங்க. அது வந்து ரொம்ப ஹை வோல்டேஜ் கரண்ட்டுங்கிறதுனால டைரக்ட் கரண்ட்டுங்கிறதுனால யானைகளை வந்து டைரெக்டாக தாக்கி அது உயிரை கொள்கிற அளவுக்கு அந்த சக்தி இருக்கக்கூடிய கரண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து யானைகள் வந்து இந்த விளைநிலங்களுக்கு நுழைய முற்படும் போது இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் போது இது வந்து யானைகள் உயிர் போவது மட்டுமல்லாமல் விவசாயினுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஏன்னா இது வந்து இந்த யானைகளை வந்துட்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் பட்டியல் ஒன்றில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விலங்கு, அதான் ஆதார விலங்கு அப்படி சொல்லியாச்சுங்க. இப்போது இந்த விலங்கு வந்து இந்த மாதிரி கொல்லப்படும் போது அந்த விவசாயி வந்து வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்திலையும் தண்டிக்கப்படுறாரு. அவருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா 3 வயதும் சிறை தண்டனையும் 25,000 அபராதமும் விதிக்கப்படும். அதை செலுத்தாத பட்சத்தில் 7 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கும்போது வனத்துறையும் சரி இயற்கை ஆர்வலர்களும் சரி நிறைய பேர் வந்துட்டு போராடிட்டு வராங்க, யானைகளை கொல்லக்கூடாது பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலும் சரி காரமடை வனப்பகுதியிலும் சரி சில விவசாய சங்கங்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தோம்னா, இல்லை வனத்துறை தானே உங்களுடைய அனிமல் தானே வனத்தை விட்டு வந்து எங்கள் பயிர்கள்லாம் சேதம் பண்ணுது, இதுக்கு நீங்கள் தான் காரணம், இந்த விலங்குலாம் சுடுறதுக்கு எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம எதிர்காலத்தில் யானைகள்லாம் வந்துட்டு முற்றிலும் அழியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அரசாங்கமும் விவசாயிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த யானைகள்னால. இதை வந்து அரசாங்கமும் சரி வனத்துறையும் ஒரு சீரிய பரிசீலனை பண்ணி ஒரு சுமூகமான ஒரு முடிவு தான் எடுக்கணும். இல்லைன்னா யானைகளை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்காக தான் இருக்கு. இப்போது யானைகள் வலசை போவதை பற்றி பார்ப்போம். யானைகள் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இந்த 600 கிலோமீட்டர் வந்து வலசை போகும். அது வந்து அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த பகுதியில் அதுக்கு எங்கே உணவு கிடைக்குங்கிறத பொறுத்து அந்த வலசை பாதையை அதை அமைச்சிக்கும். இப்போ இந்த எலஃபண்ட் காரிடார்னு சொல்லக்கூடிய யானைகள் போகும் வழி தான் வந்துட்டு இப்போ நம்ம மனிதர்கள் வந்துட்டு ஆக்கிரமிக்கிறதுனால யானைகள் வழித்தடம் அறுபட்டுருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வேறு வழி இல்லாமல் விளைநிலங்களுக்கும் கிராம பகுதிகளுக்கும் வருது. அதனால தான் யானைகளை நம்ம வந்து பெரும் பிரச்சனைக்குள்ளானதாக பார்க்குறோம். இப்போது இந்த பிரச்சனையெல்லாம் யானை மனிதர் மோதல் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா ஒரு பெரிய முக்கியமான காரணம் என்னென்னா அந்த எலஃபண்ட் காரிடார் தான். இப்போ அதை வந்து ரிஜுனேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காண முடியும். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலேருந்து சிறுமுகை சத்தியமங்கலம் வனப்பகுதி மேட்டுப்பாளையம் வழியாக வரக்கூடிய யானைகளை வந்துட்டு நம்ம மருதமலை இப்படி கேரளாவுக்கு போயிருந்துங்க. கேரளா போகிற யானைகள் வந்து கேரளாவிலேருந்து வயநாடு பண்டிப்பூர் முதுமலை அப்படி ஒரு சுற்றாக அந்த வலசை வரும். இந்த வலசை வரும் காலங்களில் தான் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுது. இதை குறைக்கணும் அப்படிங்கிறது போது என்ன பண்ணணும்னா, இந்த யானைகளுடைய வலசை செல்லக்கூடிய பாதைகளெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணணும், அங்கே கூடிய இடர்பாடுகளையும் நம்ம நீக்க வேணும். இதை அரசாங்கமும் சரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சரி முக்கியமாக இதை வந்து நிறைவேற்றினா மட்டும்தான் இந்த யானைகளுக்கு மனிதர்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். இல்லைன்னா எதை பண்ணாலும் யானைகளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி முதல்ல கொஞ்ச நாள் அது அமைதியாக இருக்குது, கொஞ்ச நாள் போனோடனே அதுக்கு வந்துட்டு அதை அடாப்ட் ஆகிக்குதுங்க. அந்த சூழ்நிலைக்கே தவிர அது தன்னை மாற்றிக்குது. இப்போது யானைகள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்களை வந்துட்டு அதிகமாக விரும்பி உண்ணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த ராகி பயிர், மக்காச்சோளம், சோளம், வாழை இந்த மாதிரியான பயிர்களை விரும்பி உண்ணும்போது இந்த பயிர்களை உண்ணாமல் இருப்பதற்காக இந்த ரெப்பலன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து பயன்படுத்தினாங்க. அது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். இந்த பயிர்கள் மேலே அதை தெளிக்கும்போது இந்தனுடைய வாசனைக்காக அந்த பயிர்களை வந்துட்டு அந்த யானைகள் சாப்பிடாது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி வந்து வனக்கல்லூரியில் செஞ்சிகிட்டு இருந்தோம். இப்போது அந்த அந்த ப்ராடக்டை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த பயிர்களுக்கு தெளிக்கும்போது யானைகளை வந்துட்டு அந்த வாசனையினால் அந்த பயிர்களை வந்து வேணும்னா சாப்பிடாமல் இருக்கலாம். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யானைகளுக்கு வந்து ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணுது. நிலத்துக்குள்ளே பூந்து மெதிக்கிறது, உடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் அதுவும் ஒரு வகையான சேதத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இருந்தாலும் அந்த பயிர்கள் வந்துட்டு உண்ணப்படுவதில்லை யானைகள்னால்.
நேயர்களே, இதுவரைக்கும் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஏற்படுற மோதல்கள், அதற்கான காரணங்கள், அதை எப்படி தடுக்கலாம், அதற்கான வழிகள், இது எல்லாத்தையும் பற்றி நிறைய விவரங்கள் சொன்னாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருந்த ஏ செல்வராஜ் அவங்க. பாம்புகளை பற்றி இவங்க சொன்ன விஷயங்களை நம்ம மற்றொரு நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறதா இருந்தால் 042224310555 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள்.